கண் விநாயகருக்கு அஞ்சலி.
நிருவாக்கும் செய்தருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் வாதலால் வானோர்மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
சாய் விருந்து நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மற்றும் ஒரு காலை வேளையில் உங்களோடு மகிழ்ச்சியுடன் இணைந்து இன்றைய சமய சிந்தனை பொழுதில் மந்திரம் என்ற வடமொழி சொல்லின் மகிமைகள் பற்றி மகாமந்திர போதினி என்ற நூலில் கூறப்பட்ட விடயங்களை சுருக்கமாக நமது நண்பர் ஒருவர் எழுதியிருந்தார். அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். மந்திரம் என்ற சொல் ஆதி சமஸ்கிருத மொழியில் இருந்து வந்தது. மந்திரம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்களை கூறலாம். மந்த் என்றால் மனம், திர என்றால் விடுதலை. எனவே மந்திரம் என்பது நம் மனதை பல உலகார்ந்த எண்ணங்களில் இருந்து விடுதலையாக்க உருவாக்கப்பட்ட உன்னத ஒலிகளின் ஒரு கூட்டமாகும். மந்திரத்தை மனநம் த்ரயதே என்றும் பிரிக்கலாம். மனநம் என்றால் நினைப்பது, ஜெயிப்பது, உச்சரிப்பது என பொருள் கொள்ளலாம். த்ரயதே என்றால் காப்பாற்றுதல் என்று பொருள். ஆகவே ஜெயிப்பவரை அல்லது உச்சரிப்பவரை காப்பாற்றுவது மந்திரம் என்றும் பொருள் கொள்ளலாம். இன்னொரு வகையில் மந்த் என்றால் மனம், த்ரய என்றால் பிராணன். எனவே மனமும் பிராணனும் கலக்கச் செய்வது மந்திரம் எனப்படும். பிரபஞ்சத்தின் தோற்றம் ஒலியில் இருந்தே உற்பத்தியாகியது என கூறப்படுகிறது. தோற்றம் துடியதனில் என்பது திருமுறைப்பாடல். இங்கு துடி என்றால் நடராஜ பெருமான் கைகளில் ஏந்தியுள்ள உடுக்கையை குறிக்கும். ஒலியின் ஆதாரமாக தோன்றிய பிரபஞ்சத்தில் இருக்கும் தெய்வ சக்தியின் அதிர்வலை குறியீடுகளே மந்திரங்கள். எப்படி ஒவ்வொரு வானொலிக்கும் ஒவ்வொரு அதிர்வலைகள் தனித்தனியாக உள்ளனவோ அது போன்றே ஒவ்வொரு வகை தெய்வ சக்திக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு. மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதற்குரிய பிரபஞ்ச அதிர்வலைகள் நவக்கிரகங்கள் மூலமாக பூமியில் வந்து நமது சுவாசத்தின் வழியாக சூக்ஷ்ம உடலில் சேர்ந்து பின் ஸ்தூல உடலில் செயற்படுகிறது. இந்த பிரபஞ்ச அதிர்வலைகள் ஒருவர் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப உடலில் கூடிக்குறையும் தன்மை உடையவை. இந்த அதிர்வலைகளை மனித மனம் ஈர்த்து சேமித்து அதன் மூலம் நன்மை அடைவதற்காக ரிஷிகள் வகுத்து வைத்த வழியே மந்திரங்கள். என்ன நேயர்களே, மந்திரங்கள் பற்றிய தெளிவு கிடைத்ததா? நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் மந்திரங்கள் ஒலிக்கின்ற ஆலயம் சென்று அவ் அதிர்வு அலைகளை நம் உடலில் வாங்கி வாழ்வில் உன்னதம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.
சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு, என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு.
ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18, தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்புடை தலைவனான முருகன்.
அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்?
அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன்.
கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதன் காரணம் என்னவோ?
என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது.
எப்படி?
அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது, அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது.
விளக்கமாக சொல்லும்.
கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்ததுதானே ஆறுபடை வீடு.
ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்சீரரே.
ஐயா, என்னை தெரியுமா உங்களுக்கு?
நன்றாக தெரியும். ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை.
நற்சீரரே.
முருகா, சண்முகா, தேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது?
நற்சீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும்.
ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி.
நற்சீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும்.
அறுபடை வீடு கொண்ட திருமுருக,
பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
ஜூன் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சங்கடகர சதுர்த்திய முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகருக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சங்கடகர சதுர்த்திய முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவ பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். அன்றைய தினம் அதாவது ஜூன் 23 திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 23 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவர்கள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 25 தேதி புதன்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம்.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவா ஒவ்வொரு விரதத்தையும் நம்ம மேற்கொள்ளுகிற போது அந்த விரதத்தை எப்படி இருக்கணும், அந்த விரதத்தினால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில நிறைய பேர் வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. சங்கடஹர சதுர்த்தி, அதிலே அதனுடைய தாத்பரியம் தெரிஞ்சிருது. சங்கடம் அப்படின்னா துன்பம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், பிரச்சனைகள் துன்பங்கள் இதெல்லாம் சங்கடங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹர அப்படின்னா நீங்கிறது அப்படின்னு அர்த்தம், நம்ம விட்டு போகக்கூடியது. அப்புறம் வந்து சதுர்த்தி, சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நம்மிடத்தில் இருந்து வேரோடு நீக்கி களைந்து நம்மை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விரதமானது இந்த சங்கட ஹர சதுர்த்தி விரதம். விநாயக பெருமானை குறித்து வழிபடக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கறத எப்ப துவங்கலாம் அப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடுறோம் இல்லைங்களா, ஆவணி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி, அந்த ஆவணி சதுர்த்தியில ஆரம்பிச்சு நீங்க வருடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சதுர்த்தி மாதந்தோறும் நீங்க நாள் காட்டி பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் என்னைக்கு சதுர்த்தின்னு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு வந்து நீங்க அந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி மேற்கொள்ளக்கூடிய இந்த விரதம் எதனால் வந்தது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, கைலாயத்துல ஒரு நாள் விநாயக பெருமான் தன்னுடைய படைகளோடு தம்பிகளோடு எல்லாரோடும் சேர்ந்து நன்றா மகிழ்ந்து விளையாடி ஆடி பாடி கொண்டிருக்கிற, இப்ப இத வந்து வானுலகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அதுல சந்திரனும் ஒருவர். இந்த சந்திரன் வந்து ரொம்ப அழகா இருப்பார். நிறைந்த அழகு படைத்த இந்த சந்திரன் வந்து விநாயகரினுடைய உருவத்தை பாக்குறாரு. பொதுவாவே வந்து விநாயகருடைய உருவம் சற்று வித்தியாசமான உருவமா இருக்கும். நமக்கே நல்லா தெரியும் விநாயகருடைய முகம் வந்து யானையினுடைய முகம், உடல் வந்து மனிதனுடைய உடல், வயிறு ரொம்ப பெருத்த வயிறு, தும்பிக்க. இப்படி இருக்கக்கூடிய விநாயகர் குலுங்கி குலுங்கி ஆடி ஈடி விளையாண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ சந்திரனுக்கு அது பாக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்கு. யாரை கேலி பண்ணணும், யாரை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அந்த நியதியையும் தாண்டி விநாயக பெருமான் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர். அந்த பெருமானை போய் இந்த சந்திரன் கேலியும் கிண்டலும் செய்து அவருடைய உருவத்தை எள்ளி நகையாடுகிறான். இதனால விநாயக பெருமான் பார்த்தார், யார் வந்து இன்னொருவருடைய தோற்றத்தை கிண்டல் செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணாரு, உன்னுடைய ஒளி மங்கி போக கடவுதுன்னு சாபம் கொடுத்த. சந்திரனுக்கு அழகே ஒளி தானே, ஒளி இல்லைன்னா சந்திரன் எப்படி அழகா இருக்கும். அப்ப தன்னுடைய அழகு குறைய 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 சந்திரன் எங்க போய் இந்த சாபத்தை தீக்கிறதுன்னு தெரியாம அலைகிற. அதற்கு பிறகு எந்த தெய்வம் உனக்கு சாபம் கொடுத்ததோ அந்த தெய்வம் தான் சாப விமோக்ஷனமும் தர முடியும், ஆகவே நீ அவரிடத்திலேயே விரதம் இருந்து இந்த வரத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு ரொம்ப காலம் கழித்து உணர்ந்து விநாயக பெருமானை நோக்கி தவம் பண்ணி விநாயகர் சந்திரனுக்கு அருள் புரிந்த நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள். அதாவது விநாயக பெருமான் சந்திரனின் சங்கடங்களை தீர்த்து வைத்து அருள் செய்த நாள். இப்ப மத்த நாள்ல விநாயகரை வணங்கினா அருள் தரமாட்டாரா அப்படின்னா கிடையாது. மத்த நாள்ல இல்ல, எப்போதுமே விநாயகர் அருள் தருவார். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விசேஷமாக சந்திரனுடைய அருளும் நமக்கு விநாயகருடைய அருளோடு சேர்ந்து கிடைக்கக்கூடிய திருநாள். அதனால்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கறது ஏற்பட்டது. இப்ப விரதம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விரதத்தை நாம எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல யாரெல்லாம் இதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சில பேர். குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம், நோய் உள்ளவங்க நோய் நீங்கணும்னு இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்க இந்த விரதம் இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இந்த விரதம் இருக்கலாம். சங்கடகர சதுர்த்தி எல்லா வகையான தேவைகளுக்கும் நாம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த விரதம் இருக்கக்கூடிய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே நீராடிட்டு நாம பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு எல்லா ஊர்லயும் விநாயகர் கோவில் இருக்கும், விநாயகர் கோவில் இல்லாத இடமே கிடையாது. விநாயகருடைய கோவிலுக்கு போயிட்டு 11 முறை விநாயக பெருமானை வலம் வந்து வணங்கி அருகம் புல்லால அன்னைக்கு விநாயக பெருமானை அர்ச்சிக்கணும். அருகம் புல்லால விநாயகரை அர்ச்சித்த பிறகு உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் உபவாசமாக இருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லும் போதும் இந்த விரதங்களை பத்தி சொல்லும் போதும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள், உடல்ல பிரச்சனை இல்ல சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடாம இருங்க. மத்தவங்க பழ ஆகாரங்களாக பார்த்து எடுத்துக்கொண்டு உணவுகளை தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. விரதத்தை மேற்கொண்டு மாலையில பாத்தீங்கன்னா, அதாவது மாலையும் இரவும் கூடுற நேரத்துலதான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த விழாவே நம்ம கொண்டாடணும். விநாயகரை வணங்கக்கூடிய நேரமே அதுதான். அந்த மாலை நேரத்துல விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து, பொதுவா நம்ம வீட்லயே நம்ம பிள்ளையாரெல்லாம் வச்சிருப்போம், அதனால கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டுல கூட விநாயக பெருமானுக்கு ஒரு பால் என்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு உடனே யோசிக்க கூடாது. ஒரு பால் மட்டும் விட்டு தண்ணி ஊத்தி கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் போதும். விநாயக பெருமான அபிஷேகம் பண்ணிட்டு விநாயக பெருமானுக்கு பிடித்தமான உணவு பொருட்கள்லாம் அன்னைக்கு நாம வந்து நைவேத்தியம் பண்ணலாம். என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, சக்கரை பொங்கல் வைக்கலாம், கொழுக்கட்டை வைக்கலாம், மோதகம் வைக்கலாம், சுண்டல், அது இல்லாம பழ வர்க்கங்கள் எல்லாம் வைக்கலாம். விநாயகருக்கே உரிய அத்தனை பொருட்களையும் நாம வச்சுட்டு முக்கியமா ஒண்ணு வைக்கணும், நான் அப்படிங்கிற அந்த அகந்தைய அவருடைய திருவடியில நாம வச்சிடணும். இப்படி விநாயக பெருமானுக்கு படையல் வைத்த பிறகு விநாயகர் பூஜை, உங்களுக்கு விநாயகர் அகவல் தெரிஞ்சதுன்னா விநாயகர் அகவல் நீங்க பாராயணம் பண்ணி தீப தூப ஆராதனை காட்டி விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு வீட்டுல நீங்க கும்பிடலாம். இல்ல நீங்க கோவில்ல போய் வணங்குறீங்கன்னா கோவில்ல அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும், அதுல எல்லாம் கலந்து கொண்டு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்திய பொருளை அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணா அது மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும். இப்படி இந்த சதுர்த்தி விரதத்தை நாம முறைப்படி நம்முடைய இல்லத்திலேயும் ஆலயத்திலேயும் நாம் வந்து கடைபிடிக்கலாம். இந்த சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பதனால் நமக்கு இன்னொரு மிகப்பெரிய நலனும் கிடைக்கும். ஏற்கனவே என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டோம், அதை விட இன்னொரு மிகப்பெரிய நலன் என்ன அப்படின்னா சந்திரனுடைய அருள். ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அப்ப அந்த மனதோடு தொடர்புடைய சந்திரனுடைய அருளும் கிடைக்கிறதுனால மனம் அமைதியா இருக்கும், மனம் தெளிவு பெறும், மனதில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கும். இப்படி முடிவெடுக்கிறதா அப்படி முடிவெடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழம்பிய மனநிலை நமக்கு இருக்காது. தெளிவா எதை செய்தாலும் வெற்றியோடு செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இதுல உண்டு, என்னன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல சில பேர், அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வணங்கினா அவர்களினுடைய மனநிலை சரியாவதற்கான வாய்ப்பையும் இந்த விநாயக பெருமானும் சந்திரனும் அருள்வார்கள். அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இப்படி முறைப்படி இருந்து வணங்கினோம் அப்படின்னா விநாயக பெருமானுடைய கருணையை நம்மால பரிபூர்ணமாக பெற முடியும். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.
அடுத்து இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் தொடர்வது தேவாரம்.
Yeah. வெள்ளிக்கிழமை காலை சைவ நீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.